ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை, மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகளுடைய பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே அரிய பெரிய சித்தாந்த கடனாக விளங்கக்கூடிய 2வது சூத்திரத்திலே இந்த 4வது தினத்து முதல் பாடலை பார்த்தோம் என்றால், மொய்தரு பூதமாதி மோகினி அந்தமாக பொய்தரு சமயமெல்லாம் புக்கரின்றிடும், புகன்று மெய்தரு சைவமாதி இரு மூன்றும் வித்தையாதி எய்து தத்துவங்கள் ஏயும் ஒன்றுமின்று எம் இறைக்கே. மொய்தரு பூதமாதி மோகினி அந்தமாக, மொய்தரு பூதமாதி, அதாவது பூதம்னா என்ன அப்படின்னு சொன்னா பூத ஐம்பூத தத்துவங்கள், மொய்தருனா நெருங்கிய நெருங்கிய ஐம்பூத தத்துவங்கள் முதல், மோகினி அந்தமாக, மோகினா எதனுடைய பெயரு, மாயை தத்துவத்தினுடைய பெயர் தான் மோகினி, அசுத்தமாயை குறிக்கும், அசுத்தமாயை குறிக்கின்ற சொல் மோகினி. பூதங்களில் இருந்து அசுத்தமாயை வரை உள்ள தத்துவங்களில் பொய்தரு சமயமெல்லாம் புக்கு நின்றிடும், உண்மையை விட பொய்யான கருத்துக்களையே மிகுதியாக கூறுகின்ற சமயங்கள், அவை முக்கூற்று புறச்சமயங்கள், புறப்புறம் புறம் அகப்புறம் இவற்றைனா பொருத்தமான கருத்துக்களை விட பொருந்தாத கருத்துக்கள் தான் அந்த சமயங்கள் அதிகமா இருக்கும், அதனால பொய்தரு சமயங்கள் சொல்லி பிரித்தார். ஆகவே அந்த பொய்தரு சமயங்கள், சமயம் என்று சொல்வது ஆகு பெயராக அந்த சமயத்தில் குறிப்பிடப்படும் கடவுளை குறிக்கும். இந்த சமயத்து இந்த பொய்ச்சமயங்களுடைய இந்த பொய்ச்சமயங்கள் போற்றுகின்ற கடவுளர்கள் எல்லாம் ஐம்பூத தத்துவத்திலிருந்து அசுத்தமாயை வரை ஏதேனும் ஒவ்வொரு தத்துவத்தில் இருப்பார்கள். அப்ப அவர்களை வழிபடுபவர்கள் அந்தந்த தத்துவங்களை தான் அடைவார்கள், அதை தாண்டி அவர்களால போக முடியாது. யாருனா முக்கூட்டு புறச்சமைத்தவர்கள், புறப்புறச்சமைத்த முதல்ல ஆரம்பம் யாரு, உலகாயுதன். நம்ம உலக இன்பமே இன்பம், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது இல்லையா, உடல் தான் உண்மை, உயிர்னு ஒண்ணு கிடையாது, நல்வினை தீவினைங்கிற பாகுபாடு எல்லாம் கிடையாது, எந்த வினையும் செய்யலாம், இன்பம் இன்பத்தை அனுபவிக்கணும், அதுதான் ஒரே குறிக்கோள் அப்படிங்கிற விபரீதமான கொள்கையெல்லாம் உடையவன் உலகாயுதன். அவனுக்கு இன்னொரு பேரு சாருவாகம், சாருவாகன் பேரு அவனுடைய சமயத்துக்கும் உலகாயுதம்னு பேரு, இன்னொரு பேர் சார்வாகம். அப்புறம் அவன் புறப்புறத்துல ஆரம்பிச்சுதான், அதுல பௌத்தம் சமணம் எல்லாம் வருது, புறச்சமயத்துல வைணவம் வேதாந்தம் இதெல்லாம் வருது, அகப்புற சமயத்துல வந்து ஐக்கியவாத சைவம் வருது, வீர சைவம் போன்ற சமயங்கள் வருது. ஆகவே சார்வாகன் உலகாயுதனாகிய அந்த சார்வாகன் முதல் அகப்புற சமயத்தில் உள்ள ஐக்கியவாத சைவம் வரை ஈராகிய புறப்புற சமயமும் புறச்சமயமும் அகப்புற சமயமும் என்னும் முக்கூற்று சமய தெய்வங்கள் எல்லாம் பூதம் முதல் அசுத்தமாயா தத்துவம் ஈராக ஒவ்வொரு தத்துவங்களில் நிலை வரும், ஒவ்வொரு தத்துவங்களில் இருக்கும். அப்புறம் மெய்தரு சைவமாதி இரு மூன்றும், இந்த மூவகை புறச்சமயங்களையும் பொய்ச்சமயங்கள் சொன்ன ஆசிரியர் அகச்சமயங்கள் அப்படி சொல்லல, அதுதான் அங்க கருத்து. மெய்தரு சைவமாதி இரு மூன்றும், இரு மூன்று சைவங்கள், அதான் இரு மூன்று ஆறு, ஆறு சைவங்கள், ஆறு சைவங்கள் எவை, அவைதான் அகச்சமயங்கள். அந்த அகச்சமயங்களாகிய ஆறு சைவ சமயங்கள் எவை அப்படின்னு கேட்டா, பாடானவாத சைவம், பேதவாத சைவம், சமவாத சைவம், சங்கராந்தவாத சைவம், ஈஸ்வர அதிகாரவாத சைவம், சிவாத்துவித சைவம் என்று சொல்லக்கூடிய ஆறு சைவங்கள் அகச்சமயங்கள். இவற்றை பொய்ச்சமயங்கள்னு சொல்லல, ஏன்னா இவர்கள் வந்து பெத்தத்திலையும் முத்தியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சித்தாந்த சைவத்திலிருந்து வேறுபடுவார்களே ஒழிய, மற்றபடி இவர்கள் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொள்வதிலோ, ஆணவமலத்து உண்மையை உடன்படுவதிலோ இல்லையா, மற்ற முக்கியமான செய்திகளை உடன்படுவதிலோ இவர்களுக்கு எந்த பிணக்கமும் கிடையாது. அதனால இவர்களை மெய்ச்சமயங்கள்னே சொன்னார், மெய்தரு சைவமாதி இரு மூன்றும். ஆனா இவர்களும் சுத்த சிவனாகிய தத்துவம் கடந்த சிவபெருமான் திருவடியை அடைய மாட்டார்கள். இவர்கள் எங்கன்னா, இந்த பூதத்திலிருந்து அசுத்த தத்துவம் அசுத்தமாதி வர புறச்சமயங்கள்லாம், அசுத்தமாய்க்கு அப்பாற்பட்டு இருப்பது என்ன, சுத்தமாயி, அந்த சுத்தமாயில் உள்ள சுத்த தத்துவங்களை இவர்கள் அடைவார்கள். யாரு, அகச்சமயங்களாகிய அறுவகை சைவங்கள், அதான் இரு வித்தையாதி எய்து தத்துவங்கள் ஏயும், வித்தையாதி அதாவது சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம், இந்த தத்துவங்களை பதங்களை இந்த அறுவகை சைவ சமய கடவுளர்கள் இந்த தத்துவங்களில் உரைவார்கள் என்று கூறினார். இவ ஏன்னா இவர்கள்னா சைவ சமயத்தினுடைய அடிப்படை கருத்து என்ன, திருவருட்பயன் சொல்கின்றது, அதை எடுத்துக்காட்டி சொல்றாங்க சுவாமிகள் உரை, அதான் சிறப்பு. ஆமா, சைவ சமயத்தின் அடிப்படை கருத்து என்ன, ஆறு பொருள்களை உடன்படுவது சைவ சமயம், ஆறு பொருள்கள் எவை? ஏகன், அநேகன், இருள், கருமம், மாயை இரண்டு. மாயை இரண்டு, சுத்தமாய் அசுத்தமாய். பொருளால் ஒன்றுதான், தன்மையால் இரண்டு. ஏகன்கும் போது ஒரு ஒரே பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவம். அநேகன்கும் போது எண்ணற்ற ஆன்மாக்கள். இருள்ங்கும் போது ஆணவமலம். கருமம்ங்கும் போது வினை. மாயை இரண்டு, சுத்தமாய் அசுத்தமாய். இத்தனையும் உடன்படுபவை இந்த ஆறு சைவங்களும் இத்தனையும் உடன்படும். அதனால இவை மெய்ச்சவயங்கள். ஏகன், அநேகன், இருள், கருமம், மாயை இரண்டு என்னும் ஆறு பொருட்கும் உண்மைத்தன்மை விளக்குகின்ற சைவம் எனப்படும் தலையாகிய அறுவகை சமய தெய்வமாய் நின்ற. அறுவகை சமய தெய்வமாய் நிற்பவர்கள் யாரு அப்படின்னா, சிவபெருமானுடைய அருளை பெற்று சிவபெருமானுடைய திருநாமம் அவரை மாதிரியே திருமேனியெல்லாம் பெற்றவர்கள். அவர்கள் யாரு அப்படின்னா, இந்த சதாசிவமூர்த்தி, சக்திமூர்த்தி, சிவமூர்த்தி இவங்கள்லாம். சதாசிவமூர்த்தி சாதாக்கி தத்துவத்தில் இருப்பார். சக்திமூர்த்தி சக்தி தத்துவத்தில் இருப்பார். சிவமாகிய மூர்த்தி சிவ தத்துவத்தில், நாத தத்துவத்தில் இருப்பார். ஆக இவர்கள்லாம் அந்த சுத்த தத்துவங்களில் நிலை பெறுவார்கள். அறுவகை சமய தெய்வமாய் நின்ற இவர்களுக்கு என்ன பேரு அப்படின்னா, அப்புறம் வந்து இந்த ஈஸ்வர தத்துவத்தில் இருப்பார் ஈஸ்வரர். அவருக்கு அதிகார சிவன் பேரு. ஈஸ்வர தத்துவத்தில் இருப்பவருக்கு, சதாசிவ தத்துவத்தில் இருப்பவருக்கு போக சிவன். அதுக்கு மேல சத்திய சிவ தத்துவத்தில் இருப்பவருக்கு லய சிவன். இந்த மூன்று தத்துவங்களை ஒடுப்போர் லயசிவன் பார்த்தோம் இல்லையா முந்தின பாட்டுல, லயசிவன். இவர்கள்லாம் தான் அறுவகை சைவ சமயங்களுக்கு தெய்வங்கள். அறுவகை சமய தெய்வமாய் நின்ற அதிகார போக லய சிவபேதங்கள் சுத்தவித்தை முதலிய ஐந்து தத்துவங்களுள் ஒவ்வொன்றின் நிலை பெறும் சித்தாந்த சைவ தெய்வமாகிய சுத்த சிவம் இம்முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து நிற்கும். அதனாலதான் ஒன்றும் இன்று எம் இறைக்கேனர். எம் இறைக்கு ஒரு தத்துவமும் சார்பாக இல்லை, ஒண்ணுமே இல்லாதவர் அப்படிங்க. நாம ஒண்ணுமே இல்லாதவர்னு உலகத்துல சொன்னா ஒருத்தர் இகழ்ச்சியா சொல்லுவோம். சுவாமி இங்க ஒண்ணுமே இல்லாதவர்னா ஒரு தேவைகளும் இல்லாதவர்னு அர்த்தம். மற்றவர்கள் அந்த தத்துவங்களை சார்ந்தாதான் அவர்களால் இருக்க முடியும். இவர் ஒன்றுமே தேவையில்லாதவர். குறைவிலா நிறைவு, போதிலா அமுது, அதான் சொன்னார். ஒன்றும் இன்று எம் இறைக்கே. இதன் மூலம் என்ன உண்மை தெரிகின்றது? இந்த நான்காம் பொருளையே மூணு பிரிவுகள் இருக்கின்றன அல்லவா, அதுல ஒரு பிரிவு சிவபெருமான் அமலன். ஏனையோரெல்லாம் ஆணவமல சார்புடையவர்கள், ஆகவே தத்துவங்களை பற்றுக்கோடாக கொண்டுதான் கிடக்கணும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு மருந்து பாட்டில் மாத்திர அது இதுன்னு வச்சுக்கிட்டே போறாங்கள என்ன அப்படின்னா, எல்லாம் நோய் நோய் நோயால் பீடிக்கப்பட்டவர்கள். மருந்தை சார்ந்துதான் இருக்கணும். ஒரு மருந்தும் தேவையில்லை அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? நோயே அற்றவன் அர்த்தம். ஆகவே தத்துவங்களாகி இந்த மருந்துகளையே கதின்னு ஏனை சமய தெய்வங்கள் எல்லாம் கிடக்கின்றன. ஏன்னா அவை வந்து மழை நீக்கம் பெற வேண்டும். இந்த மேலான சுத்த தத்துவத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் மழை நீங்கி இருக்கும், ஆனா வாசனா மலங்குது இருக்கும், அதுவும் அவர்கள் நீங்கணும். அப்பதான் தத்துவங்களை கடக்க முடியும். ஆனா சிவபெருமானுக்கு மலச்சார்வா அந்த பேச்சுக்கே இடம் இல்லை இல்லையா. என் குணங்கள் உடையவன், அதுல ஒரு குணம் என்னது? இயல்பாகவே பாசங்களை நீங்கி. ஆகவே தத்துவ சார்பு அற்றவன் சிவபெருமான் ஒருவனேன்னு சொன்னதனால் என்ன கருத்து உணர்த்தப்படுகின்றது? அவன் அமலன். ஆகவே அமலநாதலை தெரித்து உணர்த்தியவாறு என்ன அற்புதமா சொல்றாங்க. ஏன்னா ரெண்டாம் சூத்திரத்துக்கு நான்காம் அதிகாரம் இது. ரெண்டாம் சூத்திரம் எப்படி முடியுது? கடைசி அடி எப்படி முடியுது? நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காதெங்கும். அமலனாக இருக்கின்றான்னு சொன்னாரே சூத்திரத்துல, எப்படி அமலனா இருக்கிறான்னு அதிகரணத்துல விளக்குகின்றார் பாரு. அதெல்லாம் நம்ம சுவாமிகள் தான் எடுத்து காட்டுறாங்க. அவ்வத்தெய்வங்கள் நிலை வரும் தத்துவமே அவ்வச்சமயத்தார்க்கு முத்தித்தானம் என்பதுவும் இதனார் பெரிதும் என்று ஏற்கனவே சொன்னேன். அவ்வவற்றின் மேலுள்ள தத்துவங்கள் அவ்வச்சமயத்தார்க்கு உணர்ச்சி செல்லாமையின். இவன் அசுத்த தத்துவம் வரதான் உடன்படுறான். சுத்த தத்துவங்கள் இருப்பதே இவனுக்கு தெரியாது. இவன் எப்படி சுத்த தத்துவத்துக்கு போக முடியும்? முடியாது இல்லையா. அந்த உணர்ச்சி செல்லாமையின் அவ்வ தத்துவத்தின் அளவன் அளவின் அன்றி அவருக்கு மேற்சேறல் கூடாமை அறிக அழகா சொன்னார். சமயம் நீங்க சொன்னது அந்த சமய தெய்வங்களை, அதான் சமய தெய்வங்களை சமயம் என்று உபசரித்தார். இருமூன்றும் என்றதும் அது சைவமாதி இருமூன்றும் சொன்னா அந்த அகச்சமயங்கள் சைவ சமயங்கள்ல உள்ள இருமூன்று தெய்வங்களைத்தான் இருமூன்றம் என்று சொன்னார். ஏன் அகச்சமய சைவங்களை மட்டும் மெய்தரு சமயம்னு சொன்னார்? ஏனையோரே பொய்தரு சமயம்னா அப்படின்னா முக்கியமான வேறுபாடு. மற்றவர்கள்லாம் ஆணவமலத்து உண்மையே உணராதவர்கள் இல்லையா. ஆகவே ஆணவமலத்து உண்மையை உணர்ந்தால் அதிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நெறியிலே ஒழுகுவான், சைவத்துக்கு வருவான். ஆணவமலத்தையே உடன்படாதவன் அது காட்டுகின்ற பொய்யான ஆதிக்கத்துக்குள்ளதான் அவன் அடபட்டு கிடப்பான். அதனாலதான் புறச்சமயங்களை பொய்ச்சமயம்னு கூறினார். ஆகவே புரட்சமே நம்ம பொய்ச்சமேன்னு சும்மா பழிப்பதற்காக சொல்லல, அதுல உண்மையான காரணம் இருக்கு. எது பொய் உணர்வை ஏற்படுத்துகின்றதோ அந்த பொருள் இருப்பதே அவர்கள் உடன்படவில்லை. ஆணவலமா அப்படின்னு ஒண்ணு கிடையாது பாருங்க. அது இருப்பதை உணர்ந்தாதான் அது நம்மளை ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும். அப்ப அதுல இருந்து விடுபடணுங்கிற ஞானம் பிறக்கும். அது இருக்கிறதே தெரியாம இருந்தான்னா அந்த அளவுக்கு அது அவனை ஆதிக்கம் பண்ணுதுன்னு அர்த்தம். தன் இருப்பையே காட்டிக்கொள்ளாத அளவுக்கு ஆணவமலை ஆதிக்கம் அவர்களிடம் அதிகமாக இருக்கிறது. அந்த ஆணவமலை ஆதிக்கம் என்ன பண்ணுவோம், பொய் உணர்வை தான் ஏற்படுத்தும். ஆகவே அவர்களை பொய் சமயம்னு சொல்றோம், சும்மா இழுத்துரைப்பதுக்காக அல்ல. ஆகவே ஆணவமலத்து உண்மை கொள்ள மாட்டாத ஐக்கியவாத சைவரை நீக்குதற்கு, ஐக்கியவாத சைவம் வீர சைவம் நம்ம சைவத்தில் ஒரு பிரிவா இருந்து சைவம்னு சொல்லப்பட்டாலும் ஆணவ மலத்தை உடன்பட மாட்டார்கள். கண்மம் மாயை என்று இரண்டு மலங்களே கூறுவார்கள். ஆகவே அவர்களை பொய்ச் சமயத்தில் வைத்து நீக்கிவிட்டார். இதெல்லாம் நாம உடன்கொள்ள வேண்டிய பகுதி. ஐக்கியவாத சைவரை நீக்குதற்கு ஏனைய சைவங்களை மெய்தரு சைவம் என்றும் ஆதி இருமூன்றும் என்றும் இருமூன்று என்றும் விசேடித்தார். பாடானவாத சைவம் முதல் சுத்த சைவம் ஈராக கிடந்த ஏழனுள் இல்லையா, பாடானவாதம் முதல் சுத்த சைவம் வரை ஏழு இருக்கின்றன. ஏற்கனவே அடியன் குறிப்பிட்ட ஆறு, அதோட சுத்த சைவத்தையும் சேர்த்துக்கோங்க ஏழு. இதுல வந்து இந்த ஏழை தான் ஆற அடக்கினார்களாம். எப்படி அடக்கினார்கள் இங்க சுவாமிகள் சொல்றாங்க என்ன அப்படின்னா, அந்த பாடானவாத சைவத்துக்கும் பேதவாத சைவத்துக்கும் அதிகம் வித்தியாசம் கிடையாது, அதனால அது ரெண்டையும் சேர்த்து ஒன்னாக்கிட்டாங்க. ஆகி சுத்த சைவத்தோடு சேர்த்து ஆறாக்கி இருக்காங்க என்று இங்கே உண்மை குறிப்பிடுகின்றார்கள். பாடானவாதத்திற்கும் பேதவாதத்திற்கும் தம்முள் வேற்றுமை சிறிதாதல் பற்றி அவை இரண்டனையும் ஒன்றாக வைத்து இருமூன்றன தொகை கூறியவாறு இவ்வாறன்றி உரைப்பனவெல்லாம் சிவாகமங்களோடு முரணும் என்று ஒழிக. இப்படி சொல்லாம ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி சொன்னா, இதற்கு இந்த நூலுக்கெல்லாம் மூல நூல் எது சிவாகமம், அதனோடு முரணும் என்று அருமையாக குறிப்பிடுகின்றார். சரி, இந்த சைவங்களை பற்றியெல்லாம் நாம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பாடானவாத சைவம்னு அது என்ன சைவம், அதோடைய கருத்து என்ன, பேதவாத சைவத்தின் கருத்து என்ன, இப்படி ஆறு வகை சைவங்களின் கருத்து என்னன்னு தெரியணும்னா, சங்கற்ப நிராகரணம் என்று ஒரு நூல் உள்ளது. அந்த நூலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சமயங்களை பற்றிய செய்திகளை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று ஒரு செய்திக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீ அடுத்தார் போன்று நவந்தர் பேதமாக சிவபெருமான் விளங்குகின்ற செய்தியினை அடுத்த பாடலே சொல்கின்ற. நவந்தர் வேதம் என்பது முக்கியமான கருத்து சைவ சித்தாந்தத்தில். நவராத்திரி தத்துவம் எல்லாம் இதுலதான் இருக்கு. நவந்தர் வேதம் என்றால் ஒன்பது வகையான பேதங்கள். நவம் அதில் சொல்லப்படுவது ஒன்பது. சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் உவந்தருள் உருத்திரன்தான் மால் அயன் ஒன்பதாச்சு. ஒன்றின் ஒன்றாய் பவந்தரும் அருவம் நாலு இங்கு உருவம் நாள் உபயம் ஒன்றா நவந்தர் பேதம் ஏகநாதனே நடிப்பன் என்பர். நவந்தர் பேதங்கள் ஏகநாதனே அப்படின்னா, ஏகநாதன் யாரு, போன பாடலோ தொடர்புத்தி சொல்றார். ஒரு தத்துவங்களையும் சாராமல் இருக்கின்றாரே சிவபரம்பொருள், அந்த ஏகநாதன். ஏகநாதன்னா தனித்தன்மையோடு இருப்பவன். அவனுடைய தனித்தன்மை என்ன, போன பாட்டில் தான் பார்த்தோம். மற்ற சமய தெய்வங்கள்லாம் ஏதாவது தத்துவங்களிலே சார்ந்து இருக்கின்றார்கள். இவன் ஒருத்தன் தான் எந்த தத்துவத்தையும் சாராமல் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருப்பவன், அதனால தனித்தன்மை உடையவன். ஆகவே ஏகநாதன் அடுத்த பாடலை குறிப்பிட்டார். அந்த ஏகநாதனாகிய சிவபெருமான் எப்படி இருக்கின்றார், அவ்வா எப்படி இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா, ஒன்பது வகை பேதங்களை மேற்கொள்கின்றார். ஏன்னா உலகத்தை படைப்பதற்காக, எதுவும் தம்பொருட்டு செய்யல, உலகத்தை படைப்பதற்காக. உலகத்தை யாருக்காக படைக்கின்றார், உயிர்களாகி நமக்கு தான். ஏன்னா ஆணவமாகிய நோய் உள்ளது, நோய்க்கு மருந்து ஊட்ட வேண்டும். நோய் நீங்கிய பிறகுதான் உணவு ஊட்ட முடியும். நோய் இருக்கும்போது மருந்து தான் ஊட்டணும். ஆகவே உயிர்களுக்கு முத்தி கொடுத்தால் என்ன கேட்பார், எதுக்கு உலகத்துல பிறகு கொடுக்கிறார், இந்த உயிர்களுக்கு முத்தி தானே சிறந்தது, முதல்ல அதை கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னா, முத்தி என்பது அது உயிர்கள் உண்ண வேண்டிய உணவு போன்றது. உணவை முதலில் கொடுக்கணும்னா நோய் இல்லாமல் இருக்கு. ஆனா உயிர்கள் அனாதையே ஆணவ நோயை பற்றி கிடப்பவை. அப்ப நோய் இருக்கின்ற பட்சத்துல நோயை நீக்க மருந்து கொடுத்து, மருந்து கொடுத்து நோயை நீக்கிவிட்டு அப்புறம் தானே உணவு கொடுக்க முடியும். ஆகவே ஆணவ நோயை நீக்கும் பொருட்டு தத்துவங்களாகிய மருந்தை கொடுக்கின்றார். அதுதான் பிறவி கிடைக்கின்றது. பிறவி கொடுத்து நம்ம வாழ்வதெல்லாம் ஒரு சிகிச்சை தான், ஆணவ நோய் நீங்குவதற்குரிய சிகிச்சை. சிவ வழிபாடு என்பதை செய்வதற்காக இந்த பிறவி. அதுல ஆணவ நோய் நீங்கிய பிறகு உணவு கொடுப்போம், அது சிவபோகமாகிய அந்த முத்தியின் பத்தியை கொடுக்கின்றார். அதான் நோக்கம். ஆகவே முதல்ல அந்த மருந்து போன்ற உலகங்களை எல்லாம் தோற்றுவிப்பதற்காக ஒன்பது வகையான பேதங்களை மேற்கொள்கின்றார். அதான் உரையை சொல்கின்றார். அஞ்ஞனம் ஒன்றும் இன்றி நிற்கும் எம் இறைவன். போன பாடல சொன்னார்களே, ஒன்றும் இன்று எம் இறைக்கேன், ஒரு தத்துவ சார்பும் இல்லாமல் நிற்கின்ற அந்த இறைவன் ஒன்றின் ஒன்றாக தோன்றி ஒவ்வொரு தத்துவங்களில் நின்று கொண்டு தத்தம் தொழில்களை செய்யும் சிவம் முதல் அயன் ஈராகிய முத்திரத்து ஒன்பது வர்க்கத்தினும் வேற்றுமையின்றி நின்று அவ்வத்தொழில்களை செய்வன். ஒரு தத்துவங்களையும் சாராத எம் இறைவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒன்பது வகையான பேதங்களை மேற்கொள்கின்றார். சிவன் முதல் அயன் ஈராக, அயன்னா யாரு, நான்முகன் பிரம்மன், சிவம் சக்தி. அடுத்த வேதங்கள் என்ன, நாதம் விந்து, அடுத்த வேதம் சதாசிவம் ஈஸ்வரம், அப்புறம் வந்து உருத்திரன் மால் அயன் ஒன்பது, அயன் அயன்ல தான் ஒன்பதாவது வேதம் அயன் தான், அது நான்முகன், சிவன் முதல் அயன் வரை. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு. எனவே அந்தந்த பேதங்களில் நீக்கமின்றி நின்று கொண்டு அவ்வத்து தத்தம் தொழில்களை செய்யும் சிவன் முதல் அயனீராகிய ஒன்பது வர்க்கம், மூன்று வகையாக இந்த ஒன்பது வர்க்கத்தை பிரிக்கின்றார். ஒன்பது வேதங்களை மூன்று பெரும்பிரிவாக பிரிக்கின்றார்கள். அதான் என்ன சொன்னாங்க, முத்திரத்து ஒன்பது வர்க்கத்தினும், அது பாடலே இருக்கு. முத்திரங்கிறது என்ன, சுவாமி பாடலே இருக்கிறதுனால இங்க தொகுத்து சொல்லிட்டாங்க. முத்திரம் அருவம், அருவுருவம், உருவம் தான். இந்த ஒன்பது வகையான மூர்த்திகள்ல நான்கு மூர்த்திகள் அருவம், அருவமாக இருப்பவர்கள். இன்னொரு நான்கு மூர்த்திகள் உருவமாக இருப்பவர்கள். நாலு நாள் எட்டாச்சு, ஒரே ஒரு மூர்த்தி மட்டும்தான் அருவுருவமா இருக்கிறார். அவர் யார் நமக்கு தெரியும், சதாசிவ மூர்த்தி தான். ஆனா சிவலிங்க திருமேனிக்கு சதாசிவ திருமேனின்னே பேர் உண்டு. ஆக இந்த நவந்தர் வேதம் ஒன்பதுல சதாசிவன் மட்டும் அருவுருவம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய சிவம் சக்தி நாதம் விந்து இந்த நாளும் அருவம். அந்த சதாசிவத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மகேசன் ருத்திரன் திருமால் பிரம்மன் நான்கும் உருவம், நான்கும் உருவம். அதான் அருவம் அருவுருவம் உருவம் என்று மூவகையாக இருக்கக்கூடிய நவந்தரு வேதம், முத்திரத்து ஒன்பது வர்க்கம். இந்த ஒன்பது வர்க்கத்திலும் வேற்றுமையின்றி இருந்து கொண்டு அவ்வத்தொழில்களை செய்வன். ஏகாரம் தேற்றம், எந்த இடத்துல ஏகாரம் வருது, ஏகநாதனே நடிப்பன், ஏகநாதனே ஒரு ஏகாரம் வருது இல்லையா. இந்த ஒன்பது வேறையும் இருந்து கொண்டு அந்தந்த தொழில்களை செய்வது சிவபெருமான் தான். அயனுக்கோ மாலுக்கோ மற்றவர்களுக்கோ சுதந்திரமாக செய்யக்கூடிய ஆற்றல் கிடையாது, சிவபெருமான் தான் உள்ளிருந்து அவர்கள் மூலமாக அந்தந்த தொழில்களை செய்கின்றான் அப்படின்னு சந்தேகம் இல்லாமல் உணர்த்துகின்றார். அதான் ஏகநாதனே நடிப்பன். நடிப்பன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, இதை வந்து விளையாட்டா செய்வார்னு அர்த்தம். அதாவது ஒரு தொழிலை செய்யும் பொழுது அந்த தொழிலே நாம வந்து என்ன ஆகிருந்தோம், பந்தப்பட்டிருந்தோம். அதுதான் அதை எப்படி உணரணும் அப்படின்னு சொன்னா எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். நாம சும்மா இருக்கும் போதும் ஒரு தொழில நாம ஈடுபட்டு இருக்கும் போது நிறைய வித்தியாசம் இருக்கு. சும்மா இருக்கும்போது யாராவது நம்மளை அழைத்தால் ரொம்ப சாதாரணமாக அவர்களுக்கு நாம வந்து அவர்களுடைய அழைப்புக்கு நாம இணங்கி அவர்களிடம் பேசுவோம். ஆனா ஒரு தொழில் ஈடுபட்டு இருக்கும் போது யாராவது அழைத்தால் நம்மால் வந்து சாதாரணமா பேச முடியாது. வேற வழி இல்ல, பேசி ஆகணும்னா ஏதாவது அவசர அவசரமா பேசி முடிச்சிருவோம், இப்படி ஒரு தொழில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம் இல்லையா. ஏன்னா ஒன்றில் ஈடுபடும் போது அதில் தான் ஈடுபட முடியும். ஒன்றில் ஈடுபடும் போது அந்த தொழிலை செய்து கொண்டே அதற்கு அப்பாற்பட்டும் இருக்க நம்மால் முடியாது, அதுக்குள்ள அடைபட்டு தான் நம்மால் இருக்க முடியும். முழு கவனம் அந்த தொழில் மேலேயே இருந்து அந்த இடத்துல தன்னை கூட மறந்து அந்த தொழிலையே செய்தாதான் ஒரு தொழிலை செய்ய முடியும். ஆகவே நம்ம வந்து ஏதேனும் ஒரு ஒன்றை அறிந்து ஏதேனும் ஒரு தொழிலை செய்யக்கூடிய சிற்றறிவும் சிறு தொழிலும் உடையவர்கள். சிவபெருமான் அப்படி இல்லை, அவன் செய்வது பெருந்தொழில், எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணற்ற உயிர்கள் இருக்கின்றன. அந்த உயிர்களில் தான் நாம ஒவ்வொருத்தரும் நம் எல்லாருடைய எண்ணங்களையும் வெளிப்படுத்துகின்றான், நம்முடைய செயல்களையும் வெளிப்படுத்துகின்றான். நம்முடைய இந்த காலத்தில் நாம் என்ன வினைக்கு என்ன பலன் அனுபவிக்க வேண்டும் என்று அறிந்து அந்தந்த ஆன்மாவுக்கு அந்தந்த காலத்தில் குறிப்பிட்ட வினைக்கான பலன்களை ஊட்டுகின்றான். ஒவ்வொரு ஆன்மாவும் நிறைய வினைகள் செய்திருக்கின்றன. இந்த காலத்தில் இந்த ஆன்மாவுக்கு அதனுடைய எந்த வினைக்கேற்ற பலனை ஊட்ட வேண்டும் அந்த வினைக்கேற்ற பலனை ஊட்டுகின்றார். அப்படி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் எவ்வளவு பெரிய தொழில் இது. அப்புறம் ஒடுக்கம் வருகின்ற காலத்தை அறிந்து எல்லாம் ஒடுக்குகின்றார், மீள புனர்வுப்பவம் செய்யும் காலம் அறிந்து எல்லாத்தையும் மீள தோற்றுவிக்கின்றார். ஐந்து தொழில்கள்லாம் அது என்ன பெயர்பட்ட தொழில் அது. இத்தனையும் செய்தும் இந்த தொழிலுக்குள் தன்னை அகப்படுத்திக் கொண்டு அதுக்குள் பந்தப்படாமல் இந்த தொழிலை செய்கின்ற அதே சமயத்தில் இதுக்கு அப்பாற்பட்டும் இருக்கின்றார். அப்பாற்பட்டும் இருக்கின்றார் என்ன அர்த்தம், ஒருவேளை இந்த ஐந்தொழிலே செய்யாம இருந்தா சுவாமி எப்படி இருப்பாரோ அப்படித்தான் இந்த ஐந்தொழில்களை செய்யும் போதும் இருக்கின்றார். இது நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. ஒரு தொழிலை செய்யாத போது நாம் எப்படி இருப்போமோ அத மாதிரி அந்த தொழிலை செய்யும் போது நம்மால் இருக்க முடியுமா, ரெண்டு நிலைகளுக்கும் நமக்கு வேற்றுமை மிக அரிது இல்லையா. ஆனா சுவாமி வந்து இந்த ஐந்தொழில்களை செய்தும் ஒருவேளை இதெல்லாம் செய்யாம இருந்தா எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்கின்றார். அப்ப எல்லாம் என்னது ஒரு நாடகமாக செய்கின்றார், அதனாலதான் சொல்றோம். அதனாலதான் சொல்றாரு ஏகநாதனே நடிப்பன் என்பர், நடிப்பன்கிற சொல்ல அதான் போட்டார். ஆகவே ஏற்கனவே ஒரு பாட்டில் சொன்னார், ராவணன் முதலிய பல வேடங்களை ஒருவனே மேற்கொண்டு செய்வது போல சுவாமியும் வந்து நாடகம் ஆடுகின்றார்னு ஏற்கனவே முந்தைய ஒரு பாட்டில் சொன்னார். மேல் ஒருவனே ராவணாதி பாவகம் உற்றார் போல என்றதனை இன்றும் அறிவுறுத்துவார் நடிப்பன் என்றார். செவ்வன் தொகை விகாரத்தால் தொக்கது. செவ்வன் தொகைனா என்ன? அந்த எண்ணிக்கையை தொகுத்து சொல்லுகின்ற தொகை. என்ன அப்படின்னு சொன்னா, அருவம் நாலு, உருவம் நாலு, உபயம் ஒன்று. உபயம்னா என்னன்னா ரெண்டும் அர்த்தம், ரெண்டும். அந்த காலத்துல சிலர் வந்து கொஞ்சம் சமஸ்கிருத சொற்கள் எல்லாம் சேர்த்து எழுதுபவர்கள் என்ன எழுதுவார்கள் கடிதம் எழுதும் போது அப்படின்னா உபயக்ஷேமம்னு எழுதுவாங்க. ரெண்டு இடத்திலும் நலம், இங்கேயும் எல்லாரும் நலம், அதே மாதிரி அங்கேயும் எல்லாரும் நலம் என்று நினைக்கின்றோம் அப்படின்னு எழுதுறோம் இல்லையா தமிழ்ல, அது என்ன எழுதுவாங்க? உபயக்ஷேமம். ரெண்டு பக்கமும் நலம்னு அர்த்தம். உபயம்னா ரெண்டுன்னு உண்டு, திருவடிகள் ரெண்டு. அதை என்ன சொல்லுவாங்கன்னா உபய சரணாரவிந்தங்கள். சரணம்னா பாதம், அரவிந்தம்னா தாமரை, சரணாரவிந்தம்னா பாத தாமரை, அது ரெண்டு. ஆகவே உபய சரணம், உபயம் ரெண்டு. அது ரெண்டுன்னு அர்த்தம் அருவமும் இருக்கு உருவமும் இருக்கு, அரு உருவத்தை தான் இங்க உபயம் நாங்க. ஆகவே அருவம் நாலு, உருவம் நாலு, அரு உருவம் ஒன்று. ஆக இந்த மூன்று வகையான, இந்த மூன்று வகையானங்கிறது பாட்டுல இல்ல, அதை நம்ம சேர்த்துக்கணும். இந்த மூன்று வகையான நவந்தர் வேதம், இந்த மூன்று வகையானங்கிறது அங்க தொக்கு நிற்கிறது, அதுதான் செவ்வன் தொகை. எனவே செவ்வன் தொகை விகாரத்தால் தொக்குது. விகாரத்தால அதையே தொக்க வைக்கணும், அதை போட்டே எழுதினான்னு அப்படின்னா பாட்டுல சீர் எண்ணிக்கை அதிகமாயிரும், அப்ப பாட்டுடைய அமைப்பு குலைந்து போயிரும். அதனால சில கருத்துக்களை பாடல்ல வந்து தொக்க வைத்திருப்பார்கள். நாம வந்து உயித்து உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வொன்பது வேதத்துள் சத்தி விந்து என்னும் இரண்டும் சத்தி வேதம் ஆயினும் ஏனை மனோன்மணி முதலிய வேதம் போலன்றி ஒன்றின் ஒன்றாக பவந்தர முறையில் காரணமாய் இடைநிற்றல் பற்றி சிவவேதத்துடன் வைத்தெண்ணி நவந்தர வேதம் எனப்பட்டன. இந்த நவந்தர வேதம் ஒன்பது வேதம் சிவபெருமானுக்கு சொல்றாங்களே, அவை எவை மீள ஞாபகப்படுத்துவோம்? சிவம், சக்தி, நாதம், விந்து, அருவம் நாலு நிறுத்திக்கிடுவோம், மற்றதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த அருவ திருவேணி நாலு இருக்க, இதுல வந்து சிவம் அது சிவபெருமான் தான், நாதம் அது சிவபெருமான் தான், ஆனா சக்தி என்பது அது வந்து சக்தி அல்லவா? விந்துவும் வந்து சக்தி வேதத்தில் ஒன்று. ஏன்னா சிவபெருமான் ஒன்பது வேதத்தில் இருக்கின்றார், சக்தி ஏழு வேதத்தில் இருக்கின்றாள். அடுத்த பாடல் சொல்ல போகுது. ஆகவே சக்திக்கு ஏழு வேதம் இருக்கு, சிவத்துக்கு ஒன்பது வேதம் இருக்கு. ஆனா சிவத்தினுடைய ஒன்பது வேதத்துல ரெண்டு வேதங்கள் சக்தி வேதங்களாக உள்ளன, சக்தியும் விந்துவும். அப்ப இத போய் ஏன் சிவவேதத்தில் அடக்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த அரிய உண்மையை இங்க விளக்குகின்றார். என்ன அப்படின்னா, ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுகின்ற முறையிலே இவை இருக்கின்றன. ஏனைய சக்தி வேதங்கள் எவை அப்படின்னா மனோன்மணி, உமை, லட்சுமி, வாணி, இவையெல்லாம் ஏனைய சக்தி வேதங்கள். மனோன்மணி ருத்ரனுக்குரிய சக்தி, அப்புறம் வந்து உமா மனோன்மணி சதாசிவனுக்குரிய சக்தி, உமா வந்து ருத்ரனுக்குரிய சக்தி, லட்சுமி வந்து திருமாலுக்குரிய சக்தி, வாணி அதாவது சரஸ்வதி பிரம்மாவுக்குரிய சக்தி. அந்த சக்தி வேதங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னா அதுல இருந்து இன்னொரு சிவபேதம் வர்ற மாதிரி இல்லை. ஆனா அந்த சக்திங்கிற சக்தி பேதத்திலையும் விந்துங்கிற சக்தி பேதத்தில இருந்தோம் அடுத்தால சிவம் வருது, சிவபேதம் ஒன்று வருகின்றது. ஆகவே அந்த முறைமை பற்றி இதை சிவபேதத்தில் வைத்திருக்கின்றார்கள். ஒன்றின் ஒன்றா பவந்தரும் அப்படின்னு பாடல வருது. பவந்தரம்னா பிறக்கும் அர்த்தம், ஒன்றிலிருந்து ஒன்று பிறக்கும். முதல்ல சிவம் என்ற நிலையிலிருந்து சக்திங்கிற நிலை பிறக்கிறது, சக்தியிலிருந்து நாதம், நாதத்திலிருந்து விந்து. இப்ப சிவத்திலிருந்து சக்தி பிறக்கிறதுனாலதான் என்ன சொல்றாங்க, சிவம் வந்து சக்திக்கு தந்தை அப்படிங்கிற முறை வருது. சக்தியிலிருந்து நாதம்ங்கிறது பிறக்கிறதுனால சக்திங்கிறது சக்தி வேதம், ஆனா நாதம்ங்கிறது சிவவேதம். சக்தி வேதமாகிய சக்தியிலிருந்து நாதம்ங்கிற சிவம் பிறக்கிறதுனால சக்தி சிவனுக்கு தாய், தாய் என்ற முறை அங்க வருது. சதாசிவமா இருக்கும் போது சதாசிவருக்கும் சதாசிவம் மனோன்மணி என்று அங்க என்ன வருது, கணவன் மனைவி என்று வருகின்றது. அதனால சக்திக்கு சிவம் வந்து கேழ்வன், கேழ்வன் அது கணவன். பொதுவாகவே சிவத்தோடு பிரிப்பின்றி சக்தி உள்ளது எப்போதுமே. ஆகவே அந்த முறையில் சொல்லும்போது சக்திக்கு சிவபெருமான் தனையன், அண்ணன்கிற முறை. ஆகவே தந்தை, மகன், கேழ்வன், அண்ணன், இப்படி நான்கு முறைகள். ஆனா இதுல எந்த முறையும் நம்மளுடைய முறை மாதிரி அல்ல இல்லையா. நான்கு வெவ்வேறு முறைகளை போய் ரெண்டு பேருக்கு சொல்றீங்களே, அது வந்து பொருத்தமா இருக்குமா? நம்ம உலகையில சொன்னா பொருத்தமா இருக்காது. கணவன் ஒருத்தர் இல்லையா, அண்ணன்கிறது வேற உறவு, இந்த ரெண்டு உறவுகளும் ஒருத்தருடன் இருக்க முடியாது. ஏன்னா இது வந்து அந்த உறவுக்குள்ளே நம்ம அகப்பட்டு இருக்கோம். இங்க சுவாமி எல்லாம் நமக்காக நடித்து காட்டுவது நவந்தர் வேதம் ஏகநாதரே நடிப்பன் என்பா, நடிப்பன். ஆகவே அங்க வந்து உண்மையிலே கணவன் மனைவினா உண்மையிலே கணவன் மனைவியா? சக்தி ஒரு வேற பொருள், சிவம் வேற பொருளா? அவனுடைய குணம் தானே அது. ஆகவே தன்னுடைய குணத்தை அவன் வந்து என்ன பண்றான், கணவன் மனைவி மாதிரியும் வைத்து காட்டுகின்றான், தந்தை மகள் மாதிரியும் காட்டுகின்றான் இல்லையா, தாய் மகனாகவும் காட்டுகின்றான், தனையனாகவும் காட்டுகின்றான். இந்த உண்மையை வந்து திருப்பொற்சுண்ணத்திலே திருவாசகத்திலே அற்புதமாக நம்முடைய மணிவாச பெருமான் காட்டுகின்றார். என்னுடைய ஆரமுது எங்களப்பன் எம்பெருமான் இமவான் மகற்கு தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி என்று சொல்லி திருப்பொற்சுண்ணத்திலே சொல்கின்றார்கள். அது மட்டுமா, திருக்கோவையாரிலும் சொல்கின்றார்கள். அதுவும் அவர்கள் ஏற்றியதுதானே மணிவாச பெருமான். தவளத்த நீரணியும் என்று சொல்லி ஒரு பாடல் வருகின்றது. தவளத்த நீரணியும் தடந்தோள் அண்ணல் தன் ஒரு பாகத்து அவள் அத்தன் மகன் அப்படின்னு ஒரு அத்தனாகவும் இருக்கின்றான் மகனாகவும் இருக்கின்றான். அத்தன்னா தந்தைன்னு பொருள். அத்தன் என்றால் அத்தான் என்று பொருள் சொல்லி சிலர் மயங்குகின்றார்கள். அது அத்தான் என்று பொருள், அத்தன்னா தந்தை என்று பொருள். ஆகவே அவள் அத்தனாம் மகனாம், அவனுக்கு தந்தையாகவும் இருக்கின்றான் மகனாகவும் இருக்கின்றான். அந்த ரெண்டு உறவுகள் மட்டும் திருக்கோவையில் சொன்னார்கள். திருமந்திரத்திலும் இதே கருத்து சொல்லப்படுகின்றது. வாயு மனமும் கடந்த மனோன்மணி பேயும் கணமும் பெரிதுடை பெண்பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமும் ஆமே. தாயாவும் இருக்கா மகளாவும் இருக்கா தாரமாவும் இருக்கான்னு சக்தி மேல வச்சு திருமூலர் சொல்ற. சிவன் மேல வச்சு சிவன் வந்து சக்திக்கு இப்படி கணவனா இருக்கிறான் தந்தையா இருக்கிறான் மகனா இருக்கிறான் திருவாசகம் சொல்லுது. திருமதுரை சக்தி மேல வச்சு சக்தி வந்து அவருக்கு மகளா இருக்கிறா மனைவியா இருக்கா தாயாவும் இருக்கான்னு திருமூலர் அழகா சொல்ற. இதே கருத்தை வந்து நம்முடைய குமரகுரு சுவாமிகளும் சொல்கின்றார். கனகமார் கவின்சை மன்றில் அனக நாடகர்க்கு எம் அன்னை மனைவி தாய் தங்கை மகள். இவரும் சக்தி மேல வச்சு சொல்றார். சக்தி வந்து சிவபெருமானுக்கு மனைவியாகவும் தாயாகவும் தங்கையாகவும் மகளாகவும் இருக்கின்றார் என்று சொல்லி குமரகுரு சுவாமியும் சொல்கின்றார். ஆக இந்த இலக்கியங்களை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது திருவாசகம் திருக்கோவையார் திருமந்திரம் குமரகுரு சுவாமியுடைய பிரபந்தம் இதெல்லாம் படிக்கும் போது இவையெல்லாம் என்ன நோக்கி சொல்கின்ற சொல்லப்பட்டுள்ளன இவற்றின் தத்துவம் என்ன அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம்னா இந்த சிவஞான சக்தியால் வரக்கூடிய நவந்தரு வேதம் தான் அதனுடைய தத்துவம். இந்த நவந்தரு வேதங்கள் நமக்கு அரிய செய்தியாகவே உள்ளன. இவற்றை எளிய உதாரணம் மூலம் மிக தெளிவாக நாம் உணரும்படி எளிதாக உணரும்படி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அச்சுவேலி குமாரசுவாமி குருக்கள் அவர்கள் தம்முடைய நூலிலே அருமையான ஒரு உதாரணம் மூலமாக நமக்கு எளிதாக்கிவிட்டார் இந்த கருத்தை. அதனை நாம் வரக்கூடிய சிந்தனையிலே செய்ய உள்ளோம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிவஞான சித்தியார் மாதவ சிவஞானவர்கள் உரை சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இந்த சிந்தனைக்கு குருவர்கள் பாலித்த சீர்வள ஸ்ரீ குருமகா சன்னிதானவருடைய பொன்னார் திருவடி கவலங்களை அடியேன் பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.